प्रचरत्यभेद प्रगल्भवृत्या मदवानेष मनः करीगरीयान् परिगृह्य नयेन भक्तिरज्वा परमस्थाणुपदं दृढं नयामुम् सर्वालङ्कारयुक्तां सरसपदयुतां साधुवृत्तां सुवर्णां सद्भिः संस्तूयमानां सरसगुणयुतां लक्षितां लक्षणाढ्याम् उद्यद्भूषाविशेषाम् उपगतविनयाम् द्योतमानार्थरेखाम् कल्याणीम् देव गौरीप्रिय मम कविता कन्यकाम् त्वम् गृहाणा इदम् ते युक्तम् वा परमशिव कारुण्यजलधे गतौ तिर्यग्रूपम् तव पद शिरो दर्शन धिया हरिब्रह्माणौ तौ दिवि भुवि चरन्तौ श्रमयुतौ कथम् शम्भो स्वामिन् कथय मम वेद्योऽसि पुरतः स्तोत्रेणालमहम् प्रपद्मि नमृषा देवाविरिञ्चादयः स्तुत्यानाम् गणनः प्रसङ्गसमये त्वामग्रगण्यम् विदुः महात्म्यग्रविचारणप्रकरणे धानास्तुषस्तोमवत् भूतास्त्वम् विदुदुत्तमोत्तमफलम् शम्भो भवत्सेवकाः சிவானந்தல பிரகரே பிரகரணம் ஆச்சாரியாருடைய பிரகரணங்கள்லேயே இந்த லஹரிகள்னு சிலது ரொம்ப அழகான பாகங்கள் அதே போல் புஜங்க ஸ்தோத்திரங்கள் சிலது சுப்பிரமணிய புஜங்கம் ராம புஜங்கம் சிவ புஜங்கம் தேவி புஜங்கம் அப்படின்னு புஜங்க ஸ்தோத்திரங்கள் பண்ணினார் புஜங்க ஸ்தோத்திரங்கள்னா புஜங்க விருத்தம் அது மாதிரி யார ஸ்தோத்திரங்கள் அதே போலயே இந்த லஹரிகளில் சௌந்தர் லஹரி சிவானந்த லஹரி அதே போல் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறோம் ஜீவன் முக்தானந்த லஹரி இவைகளில் இந்த சிவானந்த லஹரி சௌந்தர் லஹரியானது தந்திர கிரந்தமாக அமைஞ்சு போயிடுது பக்தி இருக்கு சாஸ்திரம் இருக்கு அதோட தாந்திரிகமான விஷயங்கள் மனுஷியாருடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடியதான பல துன்பங்கள் அவைகளுக்கெல்லாம் சமாதானம் கொடுக்கற மாதிரி எந்தெந்த ஸ்லோகத்தை படித்தா என்னென்ன பிரயோஜனம் உண்டு இப்படிப்பட்டதாக அழகாக அமைஞ்சிருக்கு அதே போலயே பக்தி ரசத்தை பிரதிபாதனம் பண்ணக்கூடியதான வடிவமாக இந்த சிவானந்த லஹரி அமைஞ்சிருக்கு பக்தின்னா என்னது பக்தியை எப்படி வரவழைச்சுக்கிறது எப்படி நாம் பகவானோட ஒன்றாக சேர்றது எனக்கூடியதான அம்சம் இங்கே நன்னா பிரதிபாதனம் பண்ணினார் பக்தினா என்னது கல்யாணினம் சரச சித்திரகதம் சவேகம் சர்வேங்கிதஜ்ஞமனகம் திருடலட்சணாட்யம் அப்படின்னு அழகாக நம்ம மனசை பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணக்கூடியதான ஸ்வரூபம் பக்தியினுடைய லட்சணத்தை சாஸ்திர பிரகாரமாக சொன்னார் அங்கோலம் நிஜபீஜ சந்ததிரய ஸ்வாந்தோபலம் சூச்சிகா சாத்வி நைஜ விபம் அப்படின்னு ஆரம்பித்து பக்தினா என்னது அப்படின்னு சொல்லி கடைசியில் இந்த பக்தி தான் முக்திக்கு உபயோகப்பட போகிறதுங்கிறதும் சொல்லிவிட்டார் அந்த மனசை பல பல விதமாக பல கோணங்களில் அந்த மனசை எப்படி பகவான் இடத்துல சேர்த்து வைக்கிறதுன்னு சொன்னார் கடைசியில் இந்த பக்தியை மனசை என்னால் கட்டுப்படுத்த முடியல இந்த யானை மாதிரி மதித்த யானை மாதிரி இங்கும் இங்கும் நடமாடிக்கொண்டிருக்கு அதை நீங்கள் ஒரு யுக்தியோடு அதை சேர்த்து வைக்கணும்னர் ஒரு மனுஷன் எண்ணிக்கை திருந்துவான் அவன் மனசு அவனுக்கு அந்தராத்மா அவனை ரைட்டுன்னு சொன்னாதான் நீங்கள் உபதேசம் பண்ணினா ஒன்றும் நடக்காது கட்டி போட்டு அடித்தா ஒன்றும் நடக்காது கொஞ்ச நாளைக்கு தான் வரும் பயம் இருக்கிற பரியந்தம் பயம் விட்டு போச்சுன்னா அவன் இஷ்டமாக போயிட்டு இருப்பான் ஸோ ஒரு மனுஷன் திருந்துறதுன்னு அவனுடைய உள் ஆத்மா அவனுக்கு சொல்லணும் இதுதான் நல்ல வழி இப்படித்தான் நாம் நடந்திருக்கணும் இப்படி நடந்தால்தான் நமக்கு க்ஷேமம் அது சொல்கிறது சாஸ்திரம் கட்டுப்பாடு இல்லை கட்டுப்பாட்டாக பிரிவாக சொல்லணும் ஆனால் சாஸ்திரம் அவனை திருத்தம் இந்த சாஸ்திரமானது மனசுக்கு மேலே ஒரு புத்தி அந்த புத்தியில் இந்த சாஸ்திரம் போய் விழுது அந்த சாஸ்திரமானது அந்த புத்தியை பிரேரணம் பண்ணி அந்த மனசை அடக்கும்படி பண்ணும் இந்திரியேபிய பராக்கியர்த்தா கர்த்தேபியச்ச பரம் மனஹா அப்படின்னு ஆரம்பித்து அந்த மனசுக்கு அதுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கக்கூடியதான புத்தி தஸ்மாத் புத்தே பரம் தத்துவம் சம்ஸ்தபிய ஆத்மானம் ஆத்மனா ஜஹி சத்ரு மகாபாகோ காமரூபம் துராசதம் அப்படின்னு புத்திக்கு அந்த புத்தியால் தான் இது சரிப்படுத்தணும் ஆகையால் புத்திக்கு நம்ம சாஸ்திரத்தை கொடுக்கணும் அப்பொழுது என்னாகும், அந்த மனசை அந்த புத்தி பிரேரணம் பண்ணும், நீ இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு. அதனால்தான் பகவான் கீதையில் தஸ்மா சாஸ்திரம் பிரமாணந்தே காரியா காரிய வியவஸ்திதவ், நீங்கள் இது நல்ல வழியா கெட்ட வழியான்னு யார் சொல்லணும், சாஸ்திரம் சொல்லணும். சாஸ்திரம் எப்படி சொல்கிறதோ அப்படி நம்ம நடந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த சாஸ்திரத்தை சொல்கிற ஒரு குரு அப்படின்னு போகிறதுன்னு வச்சுங்களேன். அப்படி இந்த மனசை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னா அதுக்கு நயமாகத்தான் கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா மனசானது வெகு நாட்கள் வெளியில் ஓடி போய் போய் இருக்கு, ஹேபிட்டுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அப்படி பழகி போயிடுது. எப்பொழுதும் கெட்ட வழியிலே போயே பழகி எடுத்தது. அதுக்கு நல்ல வழியை கொண்டு வரணும்னா ரொம்ப கஷ்டம்னே, அதனால்தான் அதுக்கு ஹேபிட்டுன்னு பேர். அது ரொம்ப சிரமமாக இருக்கிறதுனால அதுக்கு நம்ம நயமாக கொண்டு வரணும். அதை நயமாக கொண்டு வரதும் பெரியவர்களால் தான் முடியும். அதனால்தான் பரமேஸ்வரனிடத்தில் நம்ம சமர்ப்பணம் பண்ணுறோம். எப்படி பிரகரத்யபித பிரகல்பவருத்தியா, ஹே பரமேஸ்வரா, என்னுடைய மனசமானது இங்கே அங்கே நடந்து கொண்டிருக்க அசைஞ்சுருக்கு, அடக்க முடியாததாக போயின்ட்டுருக்கு. நானும் அதை அடக்கணும்னு என்னமோ தான் முயற்சி பண்ணுறேன், ஆனால் அந்த முயற்சி ஒன்றும் சபலத்தை கொடுக்கல. பிரதரத்யபித பிரகல்பவருத்தியா மதவானேஷ மனக்கரீகரியான்னு சின்னதில்ல, அது சின்னதாக காணப்படுறதே தவிர ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கு. கரியான்னு பரிகிரஹிய நயேன பக்தி ரஜ்வா, இது எப்படி பண்ணணும், நயமாக ஒரு யுக்தியோட அது தகுந்தா போல அதை சரி பண்ணணும். பிரச்சரத்யபித பிரகல்பவருத்தியா மதவானே சமனக்கரி கரியானு பரிகிரஹியனையேன பக்தி ரஜ்வா, அது எப்படி பண்ணணும், ஒரு உபாயத்தோட, உபாயத்த கவுந்தேயா, உபாயத்தினால தான் அது சரிப்படுத்தணும். ஆகையால் பரிகிரஹியனையேன பக்தி ரஜ்வா, பக்தி எனக்கூடியதான கயத்தினால் அதை கட்டி பரமஸ்தானுபதம் திருடம் நயாமும், ஹே பரமா ஸ்தானுபதம், அதை கட்டக்கூடியதான இடம் இருக்கும் அங்கே அழைச்சின்னு போங்க இந்த மனசை, ஸ்தானுபதம் அசையாத தூணுக்கிட்ட அழைச்சின்னு போங்கன்னார். இங்கே ஸ்தானுன்னா பரமேஸ்வரனுக்கே ஸ்தானுன்னு பேர், அசையாமல் இருக்கிறவர் கூட்டஸ்தமான பிரம்மம். அப்படி ஸ்தானுபதம் அந்த பரமேஸ்வரன் இடத்துல உங்கள் இடத்துல என்ன மனசை சேர்த்துங்கோ அப்படின்னு பிரார்த்தித்தார் போன ஸ்லோகத்தில். ஏதாவதா சொல்ல வேண்டியதெல்லாம் ஆயிடுத்து, என்னென்ன சொல்லணுமோ எல்லாமும் பக்தி சாஸ்திரம் முழுக்க சொல்லியாச்சு. நாரத பக்தி சூத்திரங்களில் என்ன இருக்கோ, சௌனக பக்தி சூத்திரங்களில் என்ன இருக்கோ, சாண்டில்ய பக்தி சூத்திரங்கள் என்ன இருக்கோ, எல்லா தத்துவம் இதில் அடங்கி போயிடுது. அந்தந்த வழியாக அந்தந்த சூத்திரங்கள் வழியாக படிக்கிற முறை தனியாக இருக்கு. சிவானந்த லஹரிய நாரத பக்தி சூத்திரங்களை எடுத்துட்டு ஒவ்வொரு சூத்திரமும் எந்தெந்த ஸ்லோகத்தில் அன்வயமாகுதுன்னு படிக்கலாம். அது தனியாக இப்போ தான் பிஹெச்டிக்கு ரிசர்ச் டாப்பிங்கன்னு சொல்கிறாள், அது மாதிரி இந்த ஒரு பிரகரணத்தை வச்சுட்டு பல கோணங்களில் பார்க்கலாம். ஆனால் அது எல்லாத்தையும் சொல்லி ஆன பிறகு பெறப்பட்டார் தன்னுடைய இந்த கிரந்தத்தை பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணுறார். இது என்ன கவிதா கன்யகாம், நான் கவிதா எனக்கூடியதான் நான் அழகான பெண்ணை வச்சுட்டுருக்கேன், இந்த பெண்ணானது நீங்கள் எடுத்துங்கோ, இந்த கன்யகாம் தம் கிரகாணா, ஹே பரமேஸ்வர, இந்த கவிதா எனக்கூடியதான பெண்ணு, அந்த பெண்ணுக்கு பேர் கவிதான்னு பேர், அழகான பேர். கவிதான்னு என்ன அர்த்தம்னர், காவிய ரூபமாக உள்ளவள். இந்த காவியத்துக்கு சில லட்சணங்கள் உண்டு, பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு அந்த பெண்ணுக்கும் சில லட்சணங்கள் உண்டு. நம்ம ஊரில் பெண்ணுன்னு சொன்னால் எப்படி இருக்கணும் அது முதல்ல தெரியணும். ஏன்னா கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு நம்ம சொல்கிறோம், ஏதோ ரெண்டு பேர் சேர்ந்து வாழறதுக்கு மட்டும் கல்யாணம் பண்ணிக்கல, அது வந்து பாஸ்சாத்திய தேசங்களில் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் ஏதோ ரெண்டு பேர் கலந்து கொஞ்ச நாள் இருப்போம், அதுக்கப்புறம் நம்ம இஷ்டமாக நம்ம வழியில் இருப்போம் அப்படின்னு செல்ஃப் சென்டர்டாக தன் இஷ்டமாக தான் வாழணும் எனக்கூடியதான எண்ணம் உள்ளது பாஸ்சாத்திய தேசங்கள். நாம் அப்படி இல்லை, குடும்பம் இருக்கணும், குடும்பத்தினால நம்ம சங்கம் சௌக்கியமாக இருக்கணும், சங்கத்தினால நாடு சௌக்கியமாக இருக்கணும், இதனால் எல்லோரும் க்ஷேமத்தை அடையணும் என்கிறது நம்ம நாட்டு பண்பாடு. நம்ம நாடுன்னு வச்சுட்டு இந்தியன் கல்ச்சர் அப்படின்னு ஏதோ சொல்கிறோமே, அது எப்படி இருக்கணும், ஒவ்வொருத்தருடைய மனசுலேயும் இது இருக்கணும், அதை வச்சுட்டு அதுக்கு தகுந்தாவால் மனுஷன் வாழணும்னு நம்ம நினைக்கிறது நம்ம தேசத்தினுடைய ஒரு பண்பாடு. ஆகையால் இந்த தேசத்தில் இருக்கக்கூடியதான பெண்மணிகள் எப்படி இருக்கணும், அவளை எப்படி கல்யாணம் பண்ணிக்கணும்? சரி, இந்த விவாகம்ங்கிறது முக்கியம், வேணுமா வேண்டாமா? இது முதல்ல ஒரு சந்தேகம். உங்களுக்கு என்னென்ன டவுட் வாழ்க்கையில் வருமோ அத்தனை சந்தேகங்களுக்கு சாஸ்திரத்தில் சமாதானம் உண்டு. ஆகையால் தான் சாஸ்திரத்தை படிக்கணும்னு சொல்கிறது. வேதத்தில் உண்டு. வேதமானது கடல் மாதிரி இருக்குது. அந்த கடலில் போய் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமம். நம்ம எத்தனை இனங்கள் வெளியில் வாழறதோ அதை விட 100 மடங்கு 1000 மடங்கு இனங்கள் சமுத்திரத்துக்குள்ளே இருக்கான். ஒரு சாதாரணமாக மீனுன்னு பார்த்தேன்னா மீனிலேயே எத்தனையோ வெரைட்டி மீன் சமுத்திரத்தில் இருக்குங்கிறான். இது யாரு கண்டா? அத்தனையும் இருக்குது. அதே மாதிரி சமுத்திரம் மாதிரி இருக்கக்கூடியதான் அந்த சாஸ்திரத்துக்குள்ள வேதங்களுக்குள்ள தேடி கண்டுபிடிக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமம். அதை தேடி நமக்கு வேண்டியதை எடுத்து நமக்கு கொடுத்துருக்கா மகர்ஷிகளாக இருக்கக்கூடியதான சாஸ்திரக்காரர்கள். ஆகையால் ஒரு மனுஷன் அவசியம் சாஸ்திரத்தை வாசிக்கணும். வேதாத்தியனம் பண்ணிவிட்டு 6 அங்கங்களை வாசித்து சாஸ்திரம் அவசியம் வாசிக்கணும். ஏன்னா நம் நடைமுறையில் எப்படி வர்றது, எப்படி வாழணும்னு சொல்லக்கூடியது சாஸ்திரம். அப்படி இந்த சாஸ்திரத்தில் மனுஷால் விவாகம் பண்ணிக்கணுமா வேண்டாமா? முதல்ல கேள்வி. இஷ்டம் இருந்தால் பண்ணிங்கோ, இல்லைன்னா வேண்டாம், சமாதானம். இது என்ன சார், இதுக்கு ஒரு பெரிய சாஸ்திரம் வேணுமா? இது சாஸ்திரம் வந்து தான் சொல்லணுமா? இதுதான் எனக்கே தெரியும். என்ன உமக்கே தெரியும், இவ்வளோதான். இப்போ தெரிஞ்சதுன்னா நமக்கு இஷ்டம் இருந்தால் கல்யாணம் பண்ணிப்போம், இல்லைன்னா வேண்டாம். இது நமக்கே தெரியும், இதே சாஸ்திரம் சொல்லணும். இல்லை, அது கண்டிஷன்ஸ் இருக்கு. எப்படி கண்டிஷன்ஸ்னு, நீ ஆணா பெண்ணா முதல்ல பாருன்னார். ஆணா இருந்தால் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னீங்களேனால் வேதாத்தியனம் பண்ணி நன்றாக படித்து விட்டு ஒழுக்கம் வந்த பிறகு, ஞாபகம் வச்சுக்கணும், ஒழுக்கம் வந்த பிறகு குரு நடத்துலேருந்து பர்மிஷன் வாங்கிட்டு ஒரு இடத்துல போய் நான் இப்படி வாழறேன்னு தீர்மானம் பண்ணி அதற்கு பிறகு தகுந்த கல்யாண பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும். புருஷாளுக்கு எப்படி இது? ஒருவேளை நீங்கள் இப்போ கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு ஆசையே இல்லைன்னு வச்சுங்களேன், அப்போ என்ன பண்ணுறதுன்னு குருகுலத்திலேயே இருக்கணும், வேற எங்கேயும் போகப்படாது. நைஷ்டிக பிரம்மச்சாரின்னு பேர். தனியாக வெளியில் போகப்படாது, குருவிட்டையே இருக்கணும். ஆகையால் 8 வயசு வரைக்கும் அப்பா வளர்ப்பார். 8 வயசான பிறகு குருகுலத்தில் சேர்ந்துடணும், உபநயனம் பண்ணி குருகுலத்துக்கு அனுப்பிச்சி விட்டுருணும். அந்த குருகுலத்திலேயே இருக்கணும் கடைசி வாழ்நாள் முழுக்க. எது கல்யாணம் பண்ணிக்கலேன்னு தீர்மானம் பண்ணிலையானால், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னிலையானால் படித்து ஒழுக்கங்களெல்லாம் நன்றாக அறிந்து பிறகு அங்கேருந்து வெளியில் வந்து ஒரு இடத்துல இருந்து வாழ்க்கையை நடத்தலாம். ஆனால் அப்பொழுது என்ன பண்ணால், 6 மாதத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணி ஆகணும், தனியாக இருக்கப்படாது. இது புருஷாளுக்கு சொன்னோம். ஸ்திரீகளுக்கு தான் குருகுலத்துக்கே போகிறதே இல்லையே, வேதாத்தியனமே பண்ணுறது இல்லையேன்னர். அவள் என்ன பண்ணணும்னர், விவாகம்ங்கிறது அவளுக்கு நிச்சயம் அவசியம் பண்ணிக்கணும். ஒருவேளை பண்ணலைன்னா என்ன பண்ணுறது? விவாகம் பண்ணிக்க முடியலை, சந்தர்ப்பம் இல்லை, அப்போ என்ன பண்ண போகிறேன்னர். அப்பொழுது குருகுலத்தில் போய் வசிக்கிறது இல்லை, அப்பொழுது அவள் எப்படி பண்ணணும்னார். ஒரு ஆசிரமத்தில் இருந்துண்டு, அம்மா அப்பாவோ ஒரு ஆசிரமோ இருந்துண்டு அங்கேயே வாழணும். அப்படித்தான் காத்யாயினி இது இவாள்லாம் கார்கி இவாள்லாம் இருந்தான், பெரிய மகர்ஷிகளுடைய ஆசிரமத்தில் இருந்தான். அப்போ என்ன, விவாகம் பண்ணிக்கணுமா வேண்டாமாங்கிறதுக்கு சமாதானம். எப்படி இருந்தால் விவாகம் பண்ணிக்கணும், விவாகம் பண்ணுறவாளுடைய குவாலிஃபிகேஷன் என்ன, விவாகம் பண்ணிக்கலைன்னா அவள் எப்படி வாழணும், தன் இஷ்டமாக வாழறதோ அங்கேயோ இங்கேயோ வாழறதுங்கிறது சாஸ்திரம் ஒத்துக்கலை. கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னால் அந்த பையனுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்ஸ், பெண்ணுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் அது இருக்கணும். ஒரு பொண்ணு எப்படி இருந்தால் அவளுக்கு கல்யாணம், அவளை கல்யாணம் பண்ணிக்கணும். கிரகஸ்தது செய்யம்பாரியாம் விந்தேதா, கிரகஸ்தனாக இருக்கிறவன் கிரகஸ்தனாகணும் என்று நினைக்கிறவன் தனக்கு தகுந்ததான ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும். தகுந்ததுன்னா என்ன அர்த்தம், ஹைட்டு சரியாக பார்த்துக்கணுமா, வெயிட்டு பார்த்துக்கணுமா, அதானா? இல்லை, அதுக்குன்னு வச்சு எவி எதாம் அசமான கோத்ரஜாம் ஆபஸ்தம்பர் சொல்கிறார். இதெல்லாம் தன்னை விட 2 நாளாவதும் குறைச்சலாக இருக்கணும், சின்னவளாக இருக்கணும். அதுக்கப்புறம் அசமான கோத்ரஜாம், நீங்கள் ஆங்கியர்ச பாரஸ்பத்ய பாரத்வாஜ திரையாட்சய பிரவரான்வித அப்படின்னு சொல்கிறாளோ இல்லையோ, இந்த 3 ரிஷிகள்லேயும் அவர்களில் 3 ரிஷிகள் வரப்படாது. இந்த 3 ரிஷிகள்லேயும் யாரும் அங்கே வரப்படாதான். அசமான கோத்ரஜாம் அதுக்கப்புறம் பின்னால் வந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், 60% அது பாப்புலேஷன் பாரத்வாஜ கோத்திரமாக இருக்கு, நான் என்ன பண்ணுறதுன்ட்டான். எங்கே பார்த்தாலும் பாரத்வாஜ கோத்திரமாக நான் என்ன பண்ணுறதுன்னு. அது இல்லை, அது பண்ணால் கௌதம கோத்திரம், கௌதம கோத்திரம்னா கோபம் ஜாஸ்தியாக வருமா அப்படின்னு சொல்லிக்கிறேன். இருக்கிறதே ரொம்ப ரேராக இருக்கிற கோத்திரம் ஒன்று இருக்கு அப்படின்னு சில பேரெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கா. இப்படி இந்த ஒரே கோத்திரம் நிறைய பெருசாக இருந்தது என்னால் அது வந்து மட்டும் பொண்ணை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கே, அதுக்குள்ளே நம்ம டிவிஷன்ஸ் போட்டிருக்கோம், வடமா வாத்தியமா பிரகச்சரணம் என்னென்னமோ வச்சுருக்கலாம். ஏன் இந்த பேர் வந்தது என்ன ஏது ஒன்றும் தெரியல, அது வடக்கிறது போயிட்டே இருக்கு. அப்புறம் வந்து 8000 8000 இப்படியெல்லாம் வச்சுட்டு இதுக்குள்ளே இவாளே பண்ணிக்கலாமா பண்ணப்படாதா விவகாரம் இப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோமோ இல்லையா. இப்படி விவகாரங்களுக்குள்ள இதுதான் கணக்கா என்னது கணக்கு அப்படின்னு சொன்னா சாஸ்திரம் என்ன சொல்றது அது முதல்ல நம்ம பார்த்துக்கணும். என்ன சாஸ்திரம் எப்படி சொல்றது, பெண் எப்படி இருக்கணும், பையன் எப்படி இருக்கணும், பையனுக்கு குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு வேதாத்தியனம் பண்ணியிருக்கணும். அப்படி பார்த்தா இப்ப இருக்கிற பசங்களுக்கு யாருக்கும் கல்யாணம். அதுக்கப்புறம் வேதாத்தியனம் பண்ணியிருக்கணும். வேதாத்தியனம் ஆன பிறகு நல்ல ஒழுக்கத்தோடு இருந்திருக்கணும். சந்தியாவந்தனாதிகள் பண்ணி நித்திய கர்மாக்களை யார் பண்ணிட்டு இருந்தாலும் அவளுக்கு தான் கொடுக்கணும் பெண்ணை. அதற்கு பிறகு அவ வம்சத்தில் 7 வரைக்கும் நல்ல வழியில் இருக்கணும். யாராவது ஒருத்தர் கெட்ட வழியில் போயிருந்தாரே ஆனால் அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கப்படாது. இப்படி இருந்தா இது எங்கிருந்து ஆறுதுன்னு இம்பாசிபிலிட்டின்னு சொல்றேன். முதல்ல அந்த பையனுக்கே 7 தெரியாது, அப்பா தெரியும், சொல்றது 3 சாஸ்திரம் 7 சொல்லியிருக்கு. ஆசப்தமாம் சத்ய லோகான் ஹி நஸ்தி அப்படின்னு ஆசப்தமாம். இந்த 7 என்கிறத எப்படி பிரிச்சிருக்கான்னா மேல 3 தரமில, கீழே 3 தரமில, நடுவில் 1 தரமில் இவனது அப்படின்னு சில பேர் அர்த்தம் சொல்ற. நியாயமா 7 தெரிஞ்சிருக்கணும். அவ வரைக்கும் நம்ம தெரிஞ்சுட்டு ஒவ்வொருத்தருக்கும் வம்சவருஷம் தெரிஞ்சுட்டு நம்ம இங்கிருந்து வந்திருக்கோம்னு தெரிஞ்சுட்டு இருக்கவாளத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும். இது சாஸ்திரம் சொல்றது. ஸோ ஒழுக்கம் இருந்தால் அந்த பையனுக்கு படிப்பு இருக்கணும், ஒழுக்கம் இருக்கணும், அப்படி இருந்தால் பொண்ணை கொடுக்கலாம். பெண்ணுக்கு என்ன குணங்கள் வேணும் இப்ப சொன்னோமே, அதே போல பெண்ணுக்கு என்ன குணங்கள் வேணும் அப்படின்னு சொன்னா பெண்ணுக்கு சில குணங்களை சொல்றேன். அந்த குணங்கள் எல்லாம் என்னுடைய கவிதாங்கிற பெண்ணுக்கு இருக்க இவளை கல்யாணம் பண்ணிக்கோங்கிற. இப்போ விவகாரம் என்ன, இப்போ நமக்கு வேண்டியது என்னென்ன, ஒரு பெண்ணுக்கு என்னென்ன குணங்கள் வேணுமோ அத்தனை குணங்களும் சேர்ந்துதானே என்னுடைய சிவானந்த லஹரிங்கிற ஒரு கவிதை இருக்கு, இந்த கவிதாங்கிற ஒரு பெண் இருக்கு, இவளை நான் உனக்கு கொடுக்குறேன், நீங்கள் கல்யாணம் பண்ணிங்கோ அப்படின்னு பரமேஸ்வரனை பிரார்த்திக்கிறார். என்ன சிவானந்த லஹரி விட்டு ஏதோ தர்மசாஸ்திரம் கிளாஸ் சொல்ல ஆரம்பிச்சுட்டாரேன்னு நினைக்கூடாது. என்ன 2 ஓட்டி ஆகணும், நாளைக்கு தான் முடிக்கணும்னு சொல்லியிருக்கார், அதுக்காக ஏதோ கதை விடுறாருலாம் சொல்லப்படாது. சாஸ்திரம் என்னன்னா இன்னைக்கு நம்ம எதுக்காக இதை சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு பெண்ணிடத்துல என்னென்ன குணங்கள் இருந்தால் அந்த பெண்ணை நாம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்க லிஸ்ட் அவுட் பண்ணி தர்மசாஸ்திரத்துல என்ன இருக்கோ அதை கொடுக்குற. இங்கே சிவானந்த ஹரியில் எது இருந்தாலும் அது வேதத்துக்கும் தர்மசாஸ்திரத்துக்கும் ஒட்டி இருக்கும். அதில் இருக்கிற அத்தான குணங்களும் இங்கே சொல்கிறார் பாருங்க. சர்வாலங்கார யுக்தாம் சரச பத சரள பதயுதாம் சாதவருத்தாம் சுவர்ணாம் சத்விஸ்வம் ஸ்தூயமானாம் சரச குணயுதாம் லட்சிதாம் லட்சணாட்யாம் உத்யத் பூஷா விசேஷாம் உபகத வினயாம் ஜோதமானார்த்தரேகாம் கல்யாணீம் தேவகௌரி பிரிய மம கவிதா கன்யகாம் துவாம் குருஹானா. ஹே பரமேஸ்வரா, என்னுடைய கவிதா எனக்குடையதான இந்த பெண்ணை நீங்க மணந்து கொள்ளணும். சரி, இந்த கவித்துவத்தில் இந்த சிவானந்த லஹரியில என்ன எப்படி இருக்கு முதல்ல அதை பார்ப்போம், பெண்ணை அப்புறம் பார்த்துப்போம். இந்த சிவானந்த லஹரியில, இந்த சிவானந்த லஹரிங்கிற ஒரு காவியத்துல எப்படி இருக்கு, காவியம் எப்படி இருக்கணும், சர்வ அலங்கார யுக்தம் உபமாலங்காரம் ரூபக அலங்காரம் இப்படிப்பட்டதான பல அலங்காரங்கள் இருக்கு இந்த நாடகத்துல, இந்த காவியத்துல பல அலங்கார விசேஷங்கள்லாம் இருக்கு. அப்படிப்பட்டதான அலங்காரத்தோட கூடினது சர்வ அலங்கார யுக்தாம் சரள பத யுதாம். இப்பொழுது 98 வாசிச்சிருக்கோம், ஏதாவது ஒரு பதமானது கஷ்டமான பதம் சார், சுக்ஷாமா அப்படின்னா பதங்கள் ஏதாவது இருக்கா, எல்லா பதங்களும் சிம்பிளாக இருக்கு. சாதாரணமாக நம்ம தமிழ் வாழ்த்தவாளுக்கே தமிழ்லேயே இருந்தவாளுக்கே ரெண்டு தரம் படித்தா புரியும். அவ்வளவு சரளமான பதங்கள், புரிகிறா போல இருக்கிற பதங்கள். சரள பதயுதாம் சாது விருத்தாம், அநேக விருத்தங்கள். ஆரியா விருத்தத்திலிருந்து ஆரம்பித்து மத்தேப விக்ரீடம், சார்தூல விக்ரீடம், இப்படிப்பட்டதான விருத்தங்கள், பல விருத்தங்களில் அழகான ஸ்லோகங்கள் எழுதியிருக்கார். சுவர்ணாம், அதில் இருக்கக்கூடியதான எழுத்துகள் எல்லாம் இருக்க பார்த்தேல, அது என்ன யதின்னு சொல்கிறது, பிராசம்னு சொல்கிறது. அந்த யதி பிராசங்கள்லாம் எப்படி இருக்கணும்னா, இந்த எழுத்துக்கு இந்த எழுத்து சேரணும், பத்தாவது எழுத்தும் முதல் எழுத்தும் ஒவ்வொரு ஸ்லோகத்துலையும் ஒன்றா இருக்கணும், இப்படியெல்லாம் ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. அதுபோல் சுவர்ணாம் சத்தி சம்ஸ்தூயமானாம், நல்லவர்களால் போற்றப்பட்டது. சிவானந்தர் ஸ்லோகம், ஒரு ஸ்லோகம் சொல்லுங்கன்னா, சிவானந்தர் ஸ்லோகம் சொன்னால் என்ன பையன், ரொம்ப நல்ல பையன். என்ன, ஈஸ்வர அனுகிரகம் இல்லாத போனால் இந்த ஸ்லோகத்தை படிக்க முடியாது, கேட்க முடியாது. பகவத் அனுகிரகம் இருந்தால் தான் இந்த ஸ்லோகங்களே காதில் விழும், அதை சொல்ல முடியும். ஒரு பெரியவர்களுக்கு எதிர்க்கு முன்னால் ஒரு ஸ்லோகம் சொல்லுன்னு சிவானந்தர் ஸ்லோகம் சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுவாளாம். என்ன அழகான இது, இவனுக்கு சிவபக்தி இருக்கு, வாழ்க்கையில் முன்னேறுவான் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணக்கூடியதான அழகான ஸ்லோகங்கள். சத்தி சம்ஸ்தூயமானாம் சரச குணயுதாம், அதோட இல்லை ரசமாக இருக்கு. ஒவ்வொரு ஸ்லோகமும் வாச்சா எத்தனை நாள் மறுபடியும் மறுபடியும் அதை கேட்டுட்டே இருக்கணும், அதை பார்த்துக்கொண்டே இருக்கணும் அப்படின்னு தோன்றதோ இல்லையோ. சரச குணயுதாம் லட்சிதாம், இதில் என்ன ஒரு மெசேஜ் இருக்கணும். ஒரு மணி நேரம் ஒருத்தர் நமக்கு சொன்னாரையானால், நம்ம கேட்டோமையானால், இன்னைக்கு என்ன தெரிஞ்சுட்டோம், நாம் வாழ்க்கையில் எதை அனுஷ்டானம் பண்ணணும் அதை தெரியணும். மணிக்கணக்காக பேசிகிட்டே இருப்பா, ஆனால் என்ன சார் பேசினார், சொன்ன கதையை அரைச்சமாகவே அரைச்சுட்டு இருக்கார் சார், ஒன்றும் கிடையாது, புதுசாக ஒன்றும் தெரியல, அது இருக்கக்கூடாது. ஒரு மணி நேரம் நம்ம கேட்டோமையானால், இதனால் இன்னைக்கு நாம் அறிந்தது என்ன அப்படின்னு ஒரு லட்சணம் இருக்கணும். அதே போல் இந்த சிவானந்த அழகரில் என்ன இருக்குன்னா, பக்தின்னு இருக்கு. அந்த பரமேஸ்வர் இடத்துல பக்தி பண்ணணும், பக்தியோடு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் இருக்கான் சிவானந்தர்கள். லட்சணாம் லட்சிதாம் லட்சணாட்யாம், அதோடு இல்லை, இதுக்கு சரியான காவிய லட்சணங்கள் என்ன இருக்கோ அவைகள்லாம் இருக்கு. லட்சணாம் லட்சிதாட்யாம் உத்யத் பூஷா விசேஷாம், அதற்கு மேலே உத்யத் பூதா பூஷா விசேஷம், ஒளி வீசக்கூடியதான ஆபரணங்கள், அழகான ஒரு தத்துவமானது இந்த காவியத்தில். படித்தா அது மனசை பிடிச்சிருக்கா போல ஒரு உத்தியத்தை பிரகாசிக்கக்கூடியதான பூஷா விசேஷம் உபகத வினயம், இதை வாசித்த பிறகு என்ன உண்டாகுதுன்னு, மனுஷனுக்கு வினயம் உண்டாகுது. ஞாபகம் இருக்கணும், வினயம் இருக்கணும், அந்த ஒழுக்கம் இருக்கணும், பெரியோர்களிடத்தில் ஒரு மரியாதை செலுத்தக்கூடியதான இருக்கணும். இது இருந்தால் தான் மனுஷன் வாழ்க்கையில் முன்னுக்குருவான். இன்னொருத்தருக்கு நாம் நமஸ்காரம் பண்ணும் பொழுது நாம் வளர்கிறோன்னு தெரியணும் மனுஷாளுக்கு. நாம் இன்னொருத்தருக்கு நமஸ்காரம் பண்ணினா நாம் தாழ்ந்து போகிறோம் நம்ம நினைக்கிறோம், இல்லை, நமஸ்காரம் பண்ண பண்ண வாழ்க்கையில் வளர்ந்துருந்துருப்போம். இன்னொருத்தரிடத்தில் எப்படி வினயத்தோடு இருக்கணும், ஒரு மரியாதையோடு இருக்கணும். இந்த மரியாதை என்ன பண்ணுறதுன்னு மனுஷனை மேல் நோக்கி கொண்டு வருது. ஆகையால் அப்படிப்பட்டதான வினயத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடியது ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் நம்ம அறியாமலேயே நமக்கு வாழ்க்கையில் வினயத்தை அறிவிக்கக்கூடியதான ஒரு குணம் இதில் இருக்கான். ஆகையால் உபகத வினயம் தியோதமான அர்த்தரேகாம், இந்த ஸ்லோகங்கள்லாம் அது வாசேன்னு இதுக்கப்புறம் அடுத்து அதுக்கப்புறம் அதுதான் அப்படியே அர்த்தம் தானா தெரியலாம், அர்த்தம் ஃப்ரீ ஃப்ளோவாக வருது. அதான் நம்ம இங்கிலீஷ் வாசித்தாலோ ஒரு கட்டுரை வாசித்தாலோ அது வாசிக்கும் பொழுது படிச்சுட்டே போனால் நமக்கு அர்த்தம் தெரிஞ்சுட்டே வரணும். எங்கேயாவது இடத்துல இடிக்கிறதோ தட்டுறதோ முன்னும் முன்னும் முரணாக இருந்ததோ அது சரியாக வரப்படாது. முன்காலத்துலாம் எஸ்ஏ எழுதுறது சொல்லி கொடுப்பான், முதல்ல என்னென்னா சினாப்சிஸ் எழுதிக்கணும், ஒவ்வொரு லைனாக ஒவ்வொரு ஐடியாவே சொல்லணும், லாஜிக்கலாக வரணும், இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். இப்பெல்லாம் போச்சு, ரென்னன் மார்ட்டின்னு ஒரு கிராமர் புத்தகம் இருந்தது, அதை சொல்லிட்டு இருந்தேன். இப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவள் இஷ்டமாக எழுதிங்கோன்னா. இப்போ வந்தது என்ன ஆச்சுன்னார், அகோரமாக எஸ்எம்எஸ்ன்னு ஒன்று வந்தது, அதுக்கு மேலே ட்விட்டருங்கிறான், ஃபேஸ்புக்குங்கிறான், இது இங்கிலீஷே போயிடுது. பிஃபோர் யூனா பி நாலே யூன்னு எழுதுறான். அவன் என்ன பண்ணுறது, அவனுக்கு இருக்கக்கூடியதான ஸ்பெல்லிங்கெல்லாம் சர்வநாசமாக போயிடுது. இப்படின்னா போயிடுது விவகாரம் முழுக்க. ஏன்னா அது மனுஷனுக்கு ஒரு வினயம் வேணும், எப்படி பெரியவர்களாக நடந்துக்கணும், எப்படி தான் வாழணும், இப்படி குறுக்கு வழியாகவே மனசு போகவே கூடாது. இது குறுக்கு வழியாக போனால் அது வசத்தின்னு நம்ம நினைக்கிறோம், அது எப்படி எல்லோருக்கும் புரிகிற மாதிரி இருக்கணும், அப்ரிவியேஷனே எழுதப்படாதுன்னு சொல்வார் பெரியவாள்லாம், அப்படித்தான் எழுதணும் அப்படின்னு ஒரு வழக்கம் இருந்தது. அதே மாதிரியே இங்கே என்ன ஆச்சுன்னா, தியோதமான அர்த்த ரேகாம் லாஜிக்கலாக வளரணும். ஒரு லைன் படித்தோம்னா அந்த லைன்லேருந்து அடுத்த லைன் அடுத்தது வரணும், அதுலேருந்து அடுத்தது வரணும். அது கேட்க வரைக்கும் நடுவில் ஒரு எழுத்தை நீங்கள் தூக்கி அந்த பக்கம் போட முடியாது, ஒரு பதத்தை வேண்டாம் வேஸ்ட்னு சொல்ல முடியாது. அப்படி எழுதணுமா, அப்படி எழுதியிருக்கேன் கவிதா கன்யகங்கிற இந்த சிவானந்த லஹரி. ஒரு ஸ்லோகத்தில் ஒரு பதத்தை தூக்கி போட்டு இன்னொரு பதத்தை அங்கே வச்சிடலாம், அவ்வளோ அழகாக இருக்காது. அப்படி பண்ணி வச்சிருக்கால் உத்யத்பூஷா விசேஷாம் உபகத வினயாம் தியோதமான அர்த்த ரேகாம் கல்யாணியும் மனசுக்கு நல்லதை கொடுக்கக்கூடியது. தேவ கௌரி பிரியா மம கவிதா கன்யகாம் துவம் கிருஹாணா. என்ன பரமேஸ்வரனுக்கு என்ன பேருனா கௌரி பிரியா. அம்பாள் இடத்துல ரொம்ப பிரியமாக உள்ளவர், அம்பாள் இடத்துல பிரியமாக இருக்கிறான்னு சொல்றதுனாலேயே நமக்கு என்ன தெரிகிறது, அம்பாளுக்கு காவ்யா லாப வினோதினி. அம்பாள் எப்பொழுதும் காவியங்களை கேட்டுட்டே இருப்பாளாம், அந்த காவியங்களையே கேட்டுட்டு இருக்கக்கூடியதான அம்பாளுக்கு பிரியமானவள்னு இந்த சிவானந்த லஹரி எப்படி இருக்கணும், உயர்ந்ததான ஒரு காவியமாக இருந்தால் தானே அம்பாளுக்கு பிரியத்தை உண்டு பண்ணும். ஆகையால் ஏ கௌரி பிரியா அம்பாளுக்கே பிடிச்சதை பார்த்த கல்யாணி, அம்பாளுக்கு வேறு கல்யாணி, இனிமையாக பேசுபவள். கல்யாணிங்கிற என்ன அர்த்தம், கல்யாண இனிமையான பேச்சு, இனிமையான சொல்லு. அந்த இனிமையான சொல்லை எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருப்பவளாம். அது எப்படி நேர் எப்பொழுதும் மனசுக்கு சந்தோஷமாகவே கொடுக்கும்படி பேசுவாள். எப்போ பேசினாலும் எல்லோருக்கும் மனசில் ஒரு ஆனந்தமும் ஒரு சந்தோஷமும் ஒரு இன்னும் பேசணும் இன்னும் கேட்கணும் எனக்கூடியதான எண்ணம் உள்ளவளாக இருக்கணும் என்ற அபிப்பிராயத்தில் அப்படி பேசுகிறவள். ஆகையால் அவளுக்கு அம்பாளுக்கு கல்யாணின்னு பேசணும். அப்படி கல்யாணியும் தேவ கௌரி பிரிய மம கவிதா கன்யகாம் தம் கிருஹாணா. இப்படி என்னுடைய காவியமாக இருக்கக்கூடியதான சிவானந்த லஹரி எனக்கூடியதான பெண்ணை தாங்கள் வாங்கி கொள்ளுங்கள்னு நாம் எழுதின இந்த கிரந்தத்தை பரமேஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்ணினார். பரமேஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்ணோம்னா நம்ம எதை பார்த்தாலும் எதை கேட்டாலும் எதை எழுந்தாலும் எதை அடைஞ்சாலும் அதை முதல்ல பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணணுங்கிற ஒரு வழக்கம் நமக்கு வாழ்க்கையில் வரணும். புதுசாக புடவை வாங்கினேள் பகவானுக்கு சாத்திட்டு போட்டுக்கணும், புதுசாக பேண்ட் வாங்கினேள் அம்பாளுக்கு அம்பாள் பேண்ட் போட்டுப்பாள், அது கணக்கு இல்லை. எதை கொடுத்தாலும் உங்கள் இஷ்டமான தெய்வத்துக்கு கொடுத்து விட்டு வாங்கிக்கிடும். காஃபி சாப்பிடுறாள் அம்பாளுக்கு காய் காட்டிட்டு சாப்பிடுங்க. எதை இருந்தாலும் எத்கரோடு எதாசு எஜுவோது ததாசியத் தத்குருஷ்வ மதர்ப்பணம். ஏன்னா அதில் இருக்கிற தோஷங்கள்லாம் போயிடும். பிஸ்கட் சாப்பிட்றாளா அம்பாளுக்கு காமிச்சுட்டு சாப்பிடுங்க. அம்பாள் சாப்பிட மாட்டா, ஒரு பிஸ்கட் எடுத்துக்க மாட்டா. ஏண்டா நகவை தேவா ஆஸ்னந்தி நபிபந்தி, அவ சாப்பிட்றதில்ல குடிக்கிறதில்ல, ஆனால் திருஷ்டுவா திருப்தி பார்த்து சந்தோஷப்படுறா. ஆகையால் நீங்கள் எதை எடுத்தாலும் வாழ்க்கையில் எதை அடைஞ்சாலும் எதை புதுசாக வாங்கினாலும் பகவானுக்கு காமிச்சுட்டு பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் எடுத்துக்கணும். அதே போல தப்பு பண்ணவே படாது, நீங்கள் பண்ணினா தானே பண்ணணும்னு நினைச்சா தானே பண்ணவே படாது, பண்ணினா பகவானுக்கு இல்லை உங்களுக்கு தான் தோஷம். ஆகையால் எது நம்ம அடைஞ்சோமோ எத் கரோஷி எதை செய்கிறீரோ எத் கரோஷி எத் ஜுஹோசி எத் ஆசியசி எது இருக்கோ தத்குருஷ்வம் அதர்ப்பணம்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி நான் இந்த கவிதா எனக்குடையதான எழுதினேனே இதை பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணுறேன். இது முதல்ல பார்க்கணும், நமக்கு வாழ்க்கையில் இது ஒரு பாடம். இப்படி இந்த சிவானந்தரே எனக்குடையதான ஸ்லோகத்தை வச்சு நம்ம சொன்னோம். இப்போ கவிதாங்கிறது ஒரு கன்யகான்னு சொன்னால இந்த பெண்ணிடத்தில் எப்படி இருக்கணும், ஒரு பெண்ணை மணக்கணும்னு சொன்னால் எப்படி இருக்கணும் அப்படின்னா, பெண்ணை பார்க்கறது யாரு முதல்ல பார்க்கணும். பையனே போய் பெண்ணை பார்த்து இந்த பெண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறதோ, ஒவ்வொரு பெண்ணாத்துக்கும் போயிட்டு சொஜ்ஜி பஜ்ஜி எல்லாம் சாப்பிட்டு இந்த பெண்ணு பிடிக்கலேன்னு சொல்கிறதோ, இதெல்லாம் ஒத்துக்கணுமா? அந்த பெண்ணுங்கிறத என்ன எக்ஸிபிஷனில் இருக்கிற பொம்மையா எல்லாரும் பார்த்துட்டு போகிறதுக்கு, இப்படியெல்லாம் கேட்குற இன்னைக்கு. அதுக்காக என்ன பண்ணான்னு, ஒரு பெண்ணை நானே போய் பசங்களை பார்க்குறேங்கிறான். ஸ்வயம்வரம் ஒத்தருக்கு ஒத்தர் பார்த்துக்கிறது இப்போ எல்லாம் தயாராகிடுது. அப்படி பார்த்துட்டு இருக்காளே அது ரைட்டா? எல்லாம் சாஸ்திரம் சொல்கிறது பொண்ணு பையனை பார்க்கப்படாது, பையன் பொண்ணை பார்க்கப்படாது. என்ன சார் அது பார்க்காம அப்படித்தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அப்போ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்ன ஆனால் பொண்ணுக்கும் பையனுக்கும் அப்புறம் பார்த்த பிறகு அப்புறம் ஒழுங்காக இல்லைன்னா என்ன பண்ணுறது? கல்யாணமும் ஆயிடுது, முன்னால் பொண்ணை பார்க்கப்படாதுன்ற கல்யாணம் ஆன பிறகு அந்த பொண்ணை எனக்கு பிடிக்கலன்னா விட்டுறதா? ஐயா விட முடியாது ஐயா. அப்போ எப்படி சார் இதுக்கு சொல்யூஷன் என்ன? சாஸ்திரம் என்ன சொல்கிறது? இதை பாருங்க, இந்த பொண்ணிடத்தில் இந்த குணங்கள் இருந்தால் அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம். அந்த குணங்கள் இருக்கா? முதல்ல பாருங்க, யார் பார்க்கணும்னர்? பொண்ணினுடைய அம்மா அப்பா இல்லை, பையனுடைய அம்மா அப்பா இல்லை. பையனானவர் தனக்கு பெண்ணு வேணும்னு ஐந்து பிராமணர்கள்ட்ட சொல்லி அவளை தேட சொல்லணும். அவள் எந்த பெண்ணை பார்த்து உனக்கு இவ தகுந்தவள்னு சொல்கிறாளோ அவளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். என்ன சார் இது? யாரோ என்னுடைய வாழ்க்கையில் இன்னொருத்தர் டிசைட் பண்ணுறீளா? இப்படிலாம் கேள்வி கேட்பா. என்ன படித்தாலோ இல்லையோ? முன்காலத்தில் அப்படி இல்லை, இந்த காலத்தில் படிச்சிருக்கிறதுனால இப்படியெல்லாம் கேள்வி கேட்பா. ஆனால் ஞாபகம் வச்சுக்கணும், உங்கள் வாழ்க்கைன்னு யார் சொன்னான்? வாழறது உங்களுக்காக இல்லை, சங்கத்துக்காக வாழறீள், நாட்டுக்காக வாழறீள், இந்த தேசத்தில் தர்மம் நிலைக்கணுங்கிறதுக்காகத்தான் வாழறீள். ஸோ தர்மத்துக்காக தர்ம பத்னியை கல்யாணம் பண்ணுறேன். ஸோ தர்மம் எப்படின்னு சொல்கிறதுக்கே பிராமணால் இருக்கான். வேதாத்தியனம் பண்ணியிருந்தான பிராமணால் அவள் கண்டுபிடிப்பான் இவனுக்கு தகுந்த மாதிரி ஒரு பொண்ணு. அதனால தான் முதல்லையே ஆபஸ்தம்ப தர்மசூத்திரம் சொன்னேன், எவீயசீம் அசமானார்ஷ கோத்திரதாம் சதுருசீம் பாரியாம் விந்தேதா, அவனவனுக்கு தகுந்ததான ஒரு பெண்ணை. ஓஹோ, இப்போ தகுந்ததான பெண்ணைனா அந்த பெண்ணின் இடத்துல என்னென்ன குணங்களை அவள் எதிர்பார்ப்பா அப்படின்னு பார்த்தா, சர்வ அலங்காரயுக்தாம் சரச பதயுதாம் சாது விருத்தாம் சுவர்ணாம் சத்திசம் ஸ்தூயமானாம் சரச குணயுதாம் லட்சிதாம் லட்சணாட்யாம் உத்யத் பூஷா விசேஷாம் உபகத வினயாம் ஜோதனார்த்தான ரேகாம் கல்யாணீம் தேவ கௌரீம் பிரிய மம கவிதா கன்யகாம் ஸ்வம் கிருஹாண் ஸ்வம் கிருஹாணா. அத்தனையும் ஒரே ஸ்லோகத்தில் சொல்லிவிட்டார். முதல்ல அந்த பெண்ணின் இடத்துல என்னென்ன இருக்கணும்? ஸோ இந்த பிராமணால் இந்த பையனை பார்த்து இவன் படித்து விட்டான், ஒழுக்கத்தோடு இருக்கான், 6 மாதத்துக்குள்ளே கல்யாணம் ஆகணும், ஏன்னா குருகுலத்துலேருந்து விரதம் ஆன பிறகு வெளியில் வந்ததுன்னா அவனை கல்யாணம் சீக்கிரமாக பண்ணி ஆகணும். அதுக்காக அவனுக்காக பையனை தேடி போகணும், இந்த பெண்ணை தேடிட்டு போகணும். பெண்ணிடத்தில் என்னென்ன குணங்கள் இருக்கணும்? முதல்ல சொல்ற சர்வ அலங்கார யுக்தாம் சரச பதயுதாம். இப்பவும் பாருங்க, நம்ம நாட்டில் பெண்ணை பார்க்கறதுக்காக ஒரு 4-5 ஸ்திரீகள் போவான், புருஷால் போகிறது இல்லை. முதல்ல பெண்ணை பார்க்கறதுக்கு ஸ்திரீகள் தான் போவான். அந்த ஸ்திரீகள் போகும்பொழுது அவள் என்ன பார்ப்பா? ஒரு பெண்ணு நடத்துல மாங்கல்ய ஆபரணங்கள்லாம் தரிச்சுட்டு இருக்காளான்னு பார்ப்பான். காதுக்கு காதணி இருக்கணும், கைகளில் ஒவ்வொரு கையிலையும் 2 வளை இருக்கணும். ஒரு கையில் நான் வாட்சு கட்டின்னு இருக்கேன், அதெல்லாம் வளை இல்லைன்னு சொல்லப்படாது. 2 கையிலையும் ஒவ்வொரு கையிலையும் 2 வளை இருக்கணும், காலுக்கு கொலுசு இருக்கணும், இப்படின்னு சிலது வச்சுருக்கேன். இதெல்லாம் எண்ணிக்கையும் கயட்டப்படாதான். நான் வந்து டைமண்டில் வாங்கி போட்டிருக்கேன் சார், அதில் எண்ணெய் உள்ளே போயிடும், ஆகையால் கட்டி வச்சுருக்கேன் சொல்லப்படாது. தோடெல்லாம் கல்ல வச்சுருக்கேன் எல்லாம் சொல்லப்படாது. என்ன சாஸ்திரம் கட்டப்படாதுன்னு சொன்னேன், கயிற்றாலையும் எப்பவும் கட்டப்படாது. மாங்கல்ய ஆபரணங்கள்னு பேர். மங்களசூத்திரத்தை கட்டலாமா? காலில் கொலுசை கட்டலாமா? கட்டப்படாது. கையில் வளை கட்டலாமா? ஆனால் அதுக்காக நீங்கள் என்ன டைமண்டு போட்டுப்பானே, இது கட்டப்படாது, கைட்டு வச்சுக்கணும், எண்ணெய் இறங்கிடுங்கிறத கட்டி வைப்பானே, யார் வேண்டான்னு சொன்னேன். நம்மளாக பண்ணி வச்சுண்டு சாஸ்திரம் என்ன சொல்கிறது? சிலதெல்லாம் மங்கள ஆபரணங்கள், அது எண்ணிக்கும் கட்டப்படாது. ஆகையால் தான் சீதாதேவியை ராவணன் எடுத்தும் பொழுது எடுத்துன்னு போகும்பொழுது என்ன பண்ணினாலாம், மற்ற ஆபரணங்களை கயிட்டி அதுக்கப்புறம் அதை ஒரு மூட்டையில் சுற்றி போட்டிருக்கேன். அப்போ அந்த ஆபரணங்களை கேட்டுட்டு லக்ஷ்மணனை கேட்குறார் ராமச்சந்திரமூர்த்தி, இதெல்லாம் இருக்கா என்ன இது? அப்போ அவன் என்ன சொல்கிறான், நான் பார்க்கவே இல்லை, எதை பார்த்தேன், நாஹம் ஜானாமி கேயூரே, தோல் வளையங்களை நான் தெரிய அறிய மாட்டேன், நாஹம் ஜானாமி குண்டலே, காதணிகளை நான் அறிய மாட்டேன், ஏன் நூபுரே தோ அபிபஸ்யாமி நிச்சயம் பாதா அபிபந்தனார், மன்னிக்கு தினமும் நமஸ்காரம் பண்ணுவேன், ஆகையால் காலில் போட்டுதான கொலுசு மட்டும் இதுதான் சீதாதேவி இது அப்படின்னு சொன்னார்னு சொல்றது. அப்ப என்ன சில மாங்கல்ய ஆபரணம் சர்வ அலங்கார யுக்தா, ஒரு பெண்ணுன்னா லட்சணமா இருக்கணும். லட்சணமா இருக்கணும்னு என்ன அர்த்தம், என்னென்ன ஆபரணங்கள் அவசியம் போட்டுக்கணுமோ அதான். உடம்பு முழுக்க 2 கிலோ தங்கத்தை போட்டுக்கணும்னு சொல்லலை இங்கே. எது மினிமம் வேணுமோ அது போட்டுக்கணும், அதை கையிடப்படாது. சர்வ அலங்கார யுக்தாம் சரச பதயுதாம், நட எப்படி இருக்கணும், பெண்ணை நடக்கும் பொழுது அந்த பெண்ணு எப்படி நடக்கணும், மேல் பிளாட்ல நடந்தா, 4th floor நடந்தா, கீழே இருக்கிறவளுக்கு தப்பு தப்புன்னு கேட்கும், பூனை நடக்கிற போல் என்ன சார் ஸ்திரீகளுக்கு மட்டும் பெண்களுக்கு மட்டும் இப்படி சொல்ல, புருஷால் வளம் எப்படி நடக்கணுமா, புருஷால் அப்படி இருந்தா அவளை சொசைட்டியில சேர்க்காது என்ன, பெண் அப்படி நடந்தா அவளை கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம்னு சொன்ன, யாருக்கு ஹார்ஷா ட்ரீட்மெண்ட் பாருங்க, எப்படி நடக்கணும்னு பூனை நடக்கிறா போல நடக்கணுமா, நடக்கிறது தெரியப்படாது, தொப்பு தொப்புன்னு விழப்படாது, பாதமானது மெல்லமா, இந்த தொப்புன்னு விழறது எப்படி பரதநாட்டியத்தில், அப்ப வந்து பாதத்தை எப்படி வைக்கணும்னு சொல்லுவோம், ஒவ்வொரு பாதத்திலையும் எப்படி வைக்கணும், அந்த தாளத்துக்கு தகுந்தாப்புல எப்படி வைக்கணும், அது இன்னொரு கிளாஸ்ல லாஸ்ய பிரியா லயகரே லஜ்ஜாரம்ப அதிவந்தித அப்படிங்கிற நாமாக்களை சொல்லும் பொழுது இந்த லாஸ்யம்னா என்னது, எப்படி ஒவ்வொரு நாடகத்திலையும் எப்படி பண்ணணும், பாதத்தை எப்படி வைக்கணும், எத்தனை எந்த அளவுக்கு வைக்கணும், ஒரு பாதத்துக்கும் இன்னொரு பாதத்துக்கும் நடுவில் எவ்வளவு இடைவெளி இருக்கணும், இத்தனையும் சொல்றது பரதநாட்டிய சாஸ்திரத்தில். ஜெயசேனாபதிங்கிறவர் இந்த அர்த்த சங்கிரகங்கிற கிரந்தத்தில் அழகாக எழுதியிருக்கார், ஒவ்வொரு நாட்டியமும் ஒவ்வொரு பாதமும் ஒவ்வொரு முத்திரையும் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆனால் சாதாரணமாக ஒரு பெண்ணு நடக்கிறப்ப எப்படின்னர், காலில் சத்தம் கேட்குற சரச பதயுதாம், சரள பதயுதாம், அது சிரமப்பட்டு நடக்கப்படாது, அதே போலயே என்னடா சாதாரணமாகவும் நடக்கணும். இப்பெல்லாம் ஸ்திரீகளை ஹை ஹீல்ஸ் போட்டுண்டு, அது என்னடாச்சு, நடக்கிறப்போ ஒரு மாதிரி நொண்டின்னு நடக்கிறா போல நடந்தா என்ன அர்த்தம், சரள பதயுதாம், சரளமாக இருக்கணும், அது விழும்பொழுது நடக்கும் பொழுது சத்தமும் வரப்படாது, சரீரத்தில் ஒரு ஆட்டமும் இருக்கப்படாது, சரள பதயுதாம் சாது விருத்தாம், நன்னடத்தை இருக்கணும், விருத்தம் அவ எத்தனை நாளை எப்படி நடந்துட்டு இருக்கா, 4 பேர் இடத்துல எப்படி நடந்துட்டு இருக்கான்னு நன்னடத்தை இருக்கணும், சாது விருத்தாம் சுவர்ணாம், அழகான வர்ணம் இருக்கணும், வர்ணம்னா மேனியினுடைய கலர், அது அப்படியே கோதுமாவை அரைச்சாமா கோதுமாதிரி அப்படியே பொழிச்சு வச்சா அந்த வீட்டிஷ் கலர், அதெல்லாம் கேட்கல, இங்கே கருப்பாகவும் இருக்கலாம், திரௌபதி கருப்பு ஞாபகம் வச்சுக்கோ, கருப்பாக இருந்தாலும் அம்பாளே கருப்புன்னு சில சொல்ல, மீனாட்சிங்கிற ஒரு அம்பாள் கருப்பாக இருந்தாலும் விவகாரம் என்ன, கருப்பு வெளுப்பு என்கிறது இல்லை, சரீரம் முழுக்க பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ஒரு நல்லதான ஒரு அபிப்பிராயம் ஏற்படும், அப்படி சுவர்ணம் சத்விஸ்தம் ஸ்தூயமானாம், நல்ல மனுஷாள்னா இந்த பொண்ணு நல்ல பெண்ணு, நன்ன நடத்த உள்ளவள் அப்படின்னு 4 பேர் ஸ்தோத்திரம் பண்ற மாதிரி இருக்கணுமா, சத்விஸ்தம் ஸ்தூயமானாம் சரச குணயுதாம், எப்படி இருக்கணும், சரசமான குணங்கள் இருக்கணும், குணமானது நல்ல குணங்களோடு குடிக்கணும், பேச ஆரம்பிச்சாலையானால் அதுதான் ஏண்டா இப்படி 4 பேரை வெய்யறது, இன்னொருத்தர தப்பு சொல்றது, இப்படியே ஒரு எண்ணம் இருக்கப்படாது அந்த பெண்ணுக்கு, சரச குணயுதாம் லட்சிதாம் லட்சணாட்யாம், லட்சிதாம் நல்ல குணங்களோடு இருக்கிறவளா இருக்கணும், நல்ல குணங்களா இருக்கிறதாக கருதப்படணும், லட்சணாட்யாம் லட்சணம் உடைய லட்சணம், பார்க்கறதுக்கு ஒரு லட்சணம், பார்த்ததுமே பார்த்தால லட்சணமா இருக்கான்னு சொல்றா பார்த்தால, கண்ணுக்கு ஏத்த மூக்கு, மூக்குக்கு ஏத்ததான வாக்கு, அந்த முகத்துல ஒரு புன்சிரிப்பு அமைதி இவைகள் இருக்கு, இதுக்கு தான் லட்சணமும் பேர், லட்சணம்னா என்ன இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு அளவிட முடியாது, ஒரு பெண்ணை பார்த்த மாத்திரத்துல அந்த அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணணும், நல்ல பெண்ணா இருக்க அப்படிங்கிற மனசுல தோணணுமா, ஒரு சந்தோஷம் இருக்கணும், அப்படி இருக்கக்கூடியதான பெண்ணா இருக்கணும், அப்படி லட்சிதாம் லட்சணாட்யாம் உத்யத் பூஷா விசேஷாம், அந்த பேச்சு இருக்க பார்த்தீட, அந்த பேச்சுல எப்படின்னா இனிமை இருக்கணும், உண்மை இருக்கணும், அது எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுன்னு நீங்க கவலையே படாதீங்க, நம்ம ஊர் ஸ்திரீகள் கண்டுபிடிச்சிடுவோம், 2 நிமிஷம் பேசினா வரும் இந்த அம்மா எப்படிப்பட்டவாள் அப்படின்னு கரெக்டாக கண்டுபிடிச்சு விடுவான், ஸ்திரீகளுக்கு மட்டும் அந்த குணம் இருக்குன்ற, புருஷாளுக்கு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், பேசினாலே தெரியலையான்னு, அதை ஒரு 2 நிமிஷம் அந்த பெண்ணோட பேசினா இந்த பெண்ணு இப்படிப்பட்டவள்னு சொல்லிவிடுவான், கிராமாந்திரத்தெல்லாம் அப்படி உத்யத் பூஷா விசேஷம் அதுக்கு மேல உபகத வினயம், எல்லாத்துக்கு மேல பொண்ணுக்கு அடக்கம் இருக்கணும். உபகத வினயம் தியோதமானார்த்த ரேகாம், அந்த பெண்ணுக்கு எப்படி இருக்கணும்னா, அந்த பெண்ணு கையில எப்பொழுதுமே காசு மேலும் மேலும் வந்துட்டே இருக்கக்கூடியதான அர்த்த ரேகா இருக்கணுமா. ஏன்னா ஒரு வீடு முன்னுக்கு வர்றதுங்கிறது கிருஹிணி கிரகம் உச்சத்தை, அந்த வீட்டுக்கு முன்னுக்கு கொண்டு வர்றது யாருன்னு அந்த பெண்மணி. அவ சம்பாதிக்க வேண்டாம், ஆனா அவள் இடத்துல அப்படி குணம் இருக்கணும். அது என்ன ஆகுனர், எப்பவுமே அர்த்தாகமோ நித்தியம ரோகிதாச்சா, அர்த்தாகம டெய்லி காசு வந்துட்டே இருக்கணும், அப்படி அர்த்த ரேகா இருக்கணுமா, இருக்கும்ங்கிறா. இப்ப முன்னால சொன்ன குணங்கள்லாம் இருக்குமையானால் நிச்சயமா வரும். சில இடத்துல பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அதோட என்னன்னா பிசினஸ்ல லாஸ் வந்துடுது சார், அழிஞ்சு போயிட்டா சார், பொண்ணு வந்த வேலைம்பா, அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டுன்னு. ஆனா விவகாரம் என்ன, அந்த பொண்ணு எண்ணிக்கு வந்ததோ அன்னில இருந்து வீட்டுல மேலும் 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 விருத்தி ஆயிண்டே வருது. போறோம்னு சொன்னாலே நிறுத்தல, அது வாடகை லட்சுமி கட்டாட்சம் கொட்டின்றே இருக்கா. காரணம் அந்த பெண்ணு நடத்துல இருக்கக்கூடியதான பாக்ய ரேகை. அந்த அர்த்த ரேகை என்னதுங்கிறது இன்னொரு பிரகடனத்துல சொல்ல போறார். எல்லாம் ஆச்சாரியால் எதையும் விடல, அர்த்த ரேகை எப்படி இருக்கணும், எந்த கையில இருக்கணும், அது இப்பவே தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படாதீங்க. அப்புறம் நம்ம கையில இருக்கான்னு பார்க்க கூடாது. ஆனா அந்த ரேகை இருக்கு, நர்ஜோதமான அர்த்த ரேகாம் இல்ல கல்யாணி இனிமையாக பேசுறவள் தேவ கௌரி பிரிய மம கவிதா கன்யகாம் ஸ்வம் கிரஹாணா, எப்படி கல்யா சர்வாலங்கார யுக்தாம், என்ன கவிதா கன்யக எப்படி இருக்கா, எல்லா அலங்காரங்களோடு கூடியிருக்கா. முன்னால அலங்காரம்னு சப்தாலங்காரம் அர்த்தாலங்காரம் சொன்னேன். இந்த என்னுடைய பெண்ணு கவிதாங்கிற பெண்ணு எப்படி இருக்கா, சர்வ அலங்கார யுக்தாம், எல்லா ஆபரணங்களும் சரீரத்தில் என்னென்ன ஆபரணங்கள் போட்டுக்கணுமோ, கழுத்தில் ஒரு கொலுசு, காதில் ரெண்டு காதணி, கையில் ரெண்டு ரெண்டு வளைகள், காலில் கொலுசு, இவளோட கூட்டிண்டு அப்படியே மாங்கல்ய ரேகைகளோட மாங்கல்ய ஆபரணங்களோடு கூடியிருக்கா. சர்வ அலங்கார யுக்தாம் சரள பத யுதாம், பெண் எப்படி நடக்கணுமோ அப்படி நடந்துக்கிறா, சத்தம் பண்ணாமல் மெல்லமாக இனிமையாக பதயுதாம் அப்படி நடந்துட்டு இருக்கா. நடக்கிற காலத்துல சரீரம் இப்படி ஏறி குதிச்சு அப்படின்லாம் இருக்கப்படாது. சாது விருத்தம் நல்லதோர் விருத்தம், விருத்தம்னு சொன்னால் நடத்த அந்த எப்பொழுதுமே நான் எடுத்த பெரியோர் இடத்துல எப்படி பழகணும், மற்றவர்களோடு எப்படி பழகணும், எப்படி நம்ம இருக்கணும், உண்மையை பேசணும், இன்னொருத்தருக்கு வையப்படாது, இன்னொருத்தருடைய மனசு நோகும்படி பண்ணப்படாது, இப்படி அனாவசியமாக இங்கேயும் இங்கேயும் அலையப்படாது, இன்னொருத்தராத்துல போய் மணிக்கணக்காக உட்காரப்படாது, வேலை இல்லாமல் அனாவசியமாக எங்கேயும் போகப்படாது, இப்படி எல்லாம் சிலதெல்லாம் பழைய நாளில் சொல்லி கொடுத்துட்ருந்தா அம்மா. இந்த காலத்தில் அம்மாவுக்கும் தெரியல, அது விடுங்க. சாது விருத்தாம் சுவர்ணாம், நல்ல ஒரு எண்ணங்களோடு இருக்கிறவள், நல்ல வர்ணத்தோடு இருக்கிறவள். சத்பிஸ்தம் ஸ்தூயமானாம், சத்பிஹி மகான்கள்னால எப்பொழுதுமே போற்றப்பட்டவள். இந்த பெண்ணு நல்லவள், அந்த பெண்ணா பரவாயில்லையே, ரொம்ப நல்லவ, ரொம்ப பாக்கியம், அந்த பொண்ணு கிடைச்சதுன்னா ரொம்ப பாக்கியம், பையன் முன்னுக்கு வந்துடுவான் அப்படின்னு நாலு பேர் சொல்வாளாம். சத்பிஸ்தம் ஸ்தூயமானாம், ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்கேன்னு கொண்டு வந்து சொன்னா ஒரு மாமி, இன்னொருத்தர் மாமிகிட்ட சொல்லிட்டு இருக்கா. யார், அந்த பையனுக்கா? ஆமாம்மா, அந்த பையனுக்கு தான் தீர்மானம் பார்த்துட்டு இருக்கோம், நிச்சயம் பண்ற போல இருக்கு, இது எல்லாம் சமைஞ்சிருக்கு அப்படின்னா. அந்த அம்மா சும்மா இருக்கக்கூடாதோ, அந்த பையனுக்கா கொடுக்குறள், உங்க பொண்ணு கழுத்துல பெரிய கல்லை கட்டி கடத்துல தள்ளி விடுங்க. என்ன நல்ல ஒப்பீனியன் பார்த்தல விவகாரம் முழுக்க, என்ன அது அவருக்கு அந்த பையனை கல்யாணம் பண்ணி கொடுக்கறத விட இந்த பொண்ணை கொண்டுபிடலாம் போக்கோ, என்ன அவளை நல்ல சாது உறுத்தம் அந்த பையனுக்கு அப்படின்னு சொல்லி என்ன பிரயோஜனம், எப்படி இருக்கணும், பெரியோர்கள்லாம் போற்றணுமா. நாங்க பார்த்துருக்கோம் அந்த பொண்ணு ரொம்ப நடத்த நன்னடத்த உடையவள், அவளை கல்யாணம் பண்ண க்ஷேமத்தை அடைவோம் அப்படிங்கிற சத்பிஸ்தம் ஸ்தூயமானாம் சரச குணயுதாம், ரசமாக பேசணும், எப்படி பேசணும், இனிமையாக பேசணும், அது நல்ல குணங்களும் இனிமையோட சொல்லணும். இப்ப ஒருத்தரோட ஒருத்தர் பேசும் பொழுது இன்னொருத்தருடைய மனசு நோகும்படி பேசப்படாது. உண்மையா தான் நான் பேசுறேன் சார், இருக்கிறதான் நான் சொல்றேன் சொல்லாதீங்க, இருக்கிறது சொல்லணும், ஆனா இருக்கிறது இன்னொருத்தருக்கு மனசு புண்படுத்துமே, ஏன்னா அன்னைக்கு சொல்லப்படாது. அனாவசியமாக கேட்காத யாரா இருந்தாலும் சொல்லப்படாது, கேட்காம சொல்லக்கூடியது ஆத்துக்காரிக்கு சொல்லலாம், நம்ம குழந்தைகளுக்கு சொல்லலாம், சிஷ்யாளுக்கு சொல்லலாம், மற்றவர்களுக்கு யாருக்கும் கேட்காத சொல்லப்படாது. அது உண்மையைத்தான் சொல்லணும். யாராவது சாஸ்திரத்தில் தர்ம சந்தேகம் இப்படியா அப்படியான்னு கேட்டால் சாஸ்திரம் இப்படி சொல்லணும்னு சொல்லணுமே தவிர உங்களுடைய அபிப்பிராயம் சொல்லப்படாது. எப்படி எவ்வளோ நிர்பந்தம் இருக்கு பேசுறதுன்னு. ஜிஹ்வாக்ரே மரணம் துருவம், நாக்கு நுனியில் தான் எல்லாமே மரணமெல்லாம் இருக்குது. எப்படி பேசணுமோ எந்த அளவுக்கு பேசணுமோ அவ்வளோத்தான் பேசணும். ஏன்னா ஏதாவது பேசினான்னா இன்னொருத்தருடைய மனசு நோகமையானால் அந்த பாபம் உங்களுக்கு வரும். ஆகையால் பெட்டர் என்னன்னார் பேசாமல் இருந்தோம். சரியாக போச்சுமா, கிளாஸுக்கு வந்து எங்களை பேச விடாமல் பண்ணிடல. அதுக்காக இல்லை, சாஸ்திரம் படிதான் அனாவசியமாக பேசப்படாது. இன்னொருத்தருடைய மனசு நோகும்படி பண்ணப்படாது. பேசினேன்னா இனிமையாக பேசணும், தேனொழுக பேசணும். ஜிஹ்வா மே மதுமத்தமா, அந்த மதுமத்தமான்னு சொன்னால் வேதமானது அந்த மதுன்னு அந்த தகாரத்தை மேலே தூக்கி சொல்கிறது. ஜிஹ்வா மே மதுமத்தமா அப்படின்னு அவ்வளவு தேனொழுக பேசணுமா, இன்னும் பேசப்படாதா, பேசிட்டே இருந்தால் கேட்டுட்டே இருக்கணுமே இருக்கலாமே அப்படின்னு தோணணுமா, அப்படி பேசணும். நர்சரச குணாயுதாம் லட்சிதாம் லட்சணாட்யாம், நல்ல குணங்களோடு கூடியிருக்கணும், லட்சணமாக இருக்கணும். லட்சணமாக இருக்கிறதுன்னு பெண்ணை பார்த்ததுமே ஆ நல்லா இருக்கு அப்படின்னு மனசில் தோணணும். இதுதான் கடைசியில் ஒருத்தர் ஒரு சூத்திரக்காரர் சொல்கிறார், பெண்ணை பார்த்ததுமே அந்த பெண்ணை பிடிச்சது இருந்தேன்னா கல்யாணம் பண்ணி கொடுங்க, ஜாதகத்தில் நட்சத்திர பொருத்தம் இருக்கா இல்லையா பார்க்க வேண்டாம்ட்டார். அவர் எப்படின்னார், பார்த்த மாத்திரத்தினால பிடிச்சிருந்தாலே போரும்ட்டார். அப்படித்தான் துஷ்யந்தன் கல்யாணம் பண்ணிட்டார். துஷ்யந்தன் கல்யாணம் பண்ணிக்கிற காலத்தில் என்ன அடுத்து, சகுந்தலைய ஆசிரமத்துக்கு போனார். சகுந்தலை ஆசிரமத்தில் ஜலத்தை விட்டுண்டே இருந்தா மரங்களுக்கெல்லாம் பார்த்தார். பார்த்த மாத்திரத்தினாலேயே அழகாக இருக்கு, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், நமக்கு தகுந்தவள் அப்படின்னு நினச்சார், தீர்மானம் பண்ணிட்டார். அப்புறம் ஆத்துக்கு வர்றார், அடாடாடா என்ன தப்பான காரியம் நான் பண்ணிவிட்டேன். ஏன்னா அவள் ஆசிரமத்தில் இருக்கிற பொண்ணு, ஆசிரமத்தில் ரிஷி ஆசிரமத்தில் யார் இருக்கா, பிராமண குழந்தைகள் தான் இருப்பா. நானும் க்ஷத்திரியன், நான் அந்த பிராமண பொண்ணை விரும்பலாமா, தப்பான காரியம் பண்ணிவிட்டேனே, வேற யாரோ பண்ணினா பரவாயில்ல, ராஜாவாக இருந்து நான் இப்படி தப்பான காரியம் பண்ணப்படாது, ஏன் என் மனசு இப்படி போச்சு, ஏதோ சம்திங் ராங், தப்பான காரியம் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு மனசில் கவலைப்பட்டுண்டார். அதுக்கப்புறம் அவர் பார்த்தாராம், என் மனசு அங்கே சென்று இருக்குமே ஆனால் அது சரியாக தான் இருக்கணும். சதம் ஹி சந்தேக பதேஷு வஸ்துஷு பிரமாணமந்த கரண பிரவருத்தையா, சின்ன வயசுலேருந்து நான் எப்பொழுதும் கெட்ட வழிக்கு போனதே கிடையாது, எப்பொழுது என் மனசு சென்றிருக்கோ அது நல்லதாகத்தான் இருக்கணும், என்னால் மணக்க தகுந்தவளாகத்தான் இருக்கணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிவிட்டார். அப்புறம் வந்து சொல்கிறார், வேற இன்னொருத்தர் வந்து சொல்கிறார், அவளா அவர் விஸ்வாமித்திரருடைய பெண்ணுன்னா அவள் விஸ்வாமித்திரருக்கும் மேனக்கையும் பிறந்தவளோ இல்லையோ. அப்பா அப்போ தீர்மானம் பண்ணிட்டார், விஸ்வாமித்தர்னு அவர் ராஜா, ஓஹோ க்ஷத்ரிய வம்சத்தில் பிறந்தவள், இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஆசிரமத்துக்கு வந்திருக்க, அதனால்தான் என் மனசு போச்சு அப்படின்னா அந்த மைண்டுக்கு எவ்வளவு வருஷங்களாக ட்ரைனிங் கொடுத்து கொடுத்து அந்த பக்கம் போனால் அது நல்லதாக இருக்கும். மனசானது தர்ம மார்க்கத்தை தவிர இந்த பக்கம் அந்த பக்கம் அசையாத அப்படி ட்ரெயின் பண்ணி கொடுத்துருக்கார். அது மாதிரி சாது விருத்தாம் லட்சணாட்யாம் உத்யத் பூஷா விசேஷம், அந்த பேச்சுல வாக்கு இருக்கு பார்த்தேன், அந்த வாக்கு அர்த்தவத்தான வாக்காக இருக்கணும். உபகத வினயம், இந்த பெண் எப்படி இருக்கார், உபகத வினயம் வினயத்தோடு இருக்கலாம், பெரியோர்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியணும். இப்போ இருக்கக்கூடியதான் பெண்கள்லாம் எனக்கு தெரியாதா என்ன, நான் வாசிச்சனே அப்படின்னு ஆரம்பிக்கிறான். அப்படி இருக்கப்படாது, எப்பொழுதுமே பெரியவர் சொன்னால் முதல்ல கேட்டுக்கணும், அப்புறம் உங்கள் அபிப்பிராயம் சொல்லணுமே. உங்கள் அபிப்பிராயத்தை சொல்ல வேண்டாம்னு யாராவது சொன்னாலோ, எப்பவுமே அந்த கூலிக்காரர் மாதிரி அடங்கித்தான் இருக்கணும்னு சொன்னோமா, இல்லை ஆனால் பெரியோர்கள் சொல்லும் பொழுது முதல்ல காதால் கேட்டுங்கோ, ஒரு ரெண்டு நிமிஷம் ஆனப்புறம் இது இப்படி பண்ணினா நன்னா இருக்கும்னு தோன்றது, நீங்கள் எப்படி சொல்கிற அப்படி சொல்லுங்களேன், அது சரியாக இருந்ததுன்னா அவளே ஒத்துப்பா. ஸோ முதல்ல சொல்லும் பொழுதே ரிஜெக்ட் பண்ணப்படாதான். உபகத வினயம் ஜோதமான அர்த்தரேகாம், பிரகாசிக்கக்கூடியதான அர்த்தரேகையை உடையவள், கையில் அழகான ரேகை உடையதான கல்யாணியும், இனிமையாக பேசக்கூடியதான தேவா கௌரி பிரியா மம கவிதா கன்யகாம் துவம் கிருஹானா, இப்படிப்பட்டதான கவிதா கன்யகைய அலங்காரம் கூட கூடியிருக்கா, நன்றாக நடக்கிறா, நன்னடத்தை உடையவள், நன்ன கலரை உடையவள், பெரியோர்களெல்லாம் நன்னா இருக்குன்னு போற்றப்பட்டவள், நல்ல குணங்களை உடையவள், லட்சணம் உடையவள், நன்ன இனிமையான பேச்சுடையவள், வினயத்தோடு கூடியிருக்க, அதோடு இல்லை அதிருஷ்டம் இருக்குது. முக்கியமாக பெண்ணுக்கு என்ன வேணும், அதிர்ஷ்டம் இருக்குது. அவள் இருக்கிற இடம் சகல க்ஷேமத்தை அடையும். அது எப்படி அடைய முடியும், அம்பாளுக்கு தேனோடு அபிஷேகம் பண்ணும். அம்பாளுடைய பாதங்களை சௌந்தர்ய லகரில் ஒரு ஸ்லோகமாவது சொல்லி நமஸ்காரம் பண்ணும், அது அவள் அதிர்ஷ்டங்கள் தேடி ஓடி வருமா அவங்களுக்கு. அப்படிப்பட்டதான அந்த பெண் இருக்க அவளை நான் கொடுக்குறேன், ஹே பரமேஸ்வரா விவாகம் பண்ணி கொள்ளுங்கோ. இது விவாகம் பண்ணினா என்னன்னு, கன்னியாதானம் பண்ணினா அவளுக்கு பிரம்மலோகம்னு சாஸ்திரம் சொல்கிறது. நம்ம ஊரில் ஒரு நம்ம மாத்திர ஒரு பெண்ணு பிறந்ததே ஆனால் ஐயோங்கிறான் சில பேர். பெண்ணு பிறந்தால் சந்தோஷம் பண்ணும், ஏன்னா வேற உபாசனாதிகள் இல்லாமலேயே நீங்கள் பிரம்மலோகத்தை அடையிறதுக்கு சுலபமான ஒரு வழி, நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம். அப்படி பிரம்மலோகாந்தமான சுகங்களை கொடுக்கிறவள் இந்த ஊரில் அவளும் சௌக்கியமாக இருக்கலாம். பெண்ணு மட்டும் நம்ம பிறந்தாமும் சௌக்கியமாக இருக்கணும், பூந்தாமும் சௌக்கியமாக இருக்கணும் நினைக்கிறவள் பெண்ணு. பையனாக இருந்தால் எங்காம் மட்டும் சௌக்கியமாக இருக்கணும், அப்பா அம்மா இல்லை நான் சௌக்கியமாக இருக்கணும், இது பையனுடைய எண்ணம். பெண்ணினுடைய எண்ணம் என்ன, நாம் சௌக்கியமாக இருக்கணும், பூந்தாத்துலேயும் சௌக்கியமாக இருக்கணும், பிறந்தாத்துலேயும் சௌக்கியமாக இருக்கணும், கடைசி வரைக்கும் நினச்சுன்னு இருப்பாளாம். ஆகையால் அப்படிப்பட்டதான பெண் அர்த்தரேகாம், கையில் அர்த்தரேகம் இருக்கக்கூடியதான பெண்ணாக இருக்கா, இத்தனை அழகான குணங்கள் இருக்கக்கூடியதான பெண்ணை பரமேஸ்வரா நீங்கள் விவாகம் பண்ணிக்கணும். ஏன்னா இப்படிப்பட்டதான குணங்கள் இருக்கக்கூடியதான அம்பாளை விவாகம் எடுக்க. அதனால் கௌரி இப்பிரியா ஒவ்வொரு ஸ்லோகத்துலேயும் ஒரு கூட்பாடு இருக்கு, அந்த கூட்பாடுலேயே விசேஷம் இருக்கு. ஹே கௌரி இப்பிரியா மம கவிதா கன்யகாம் தம் கிருஹாணா அப்படின்னு அழகாக கவிதா கன்னிகையை பரமேஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்ணியிருந்தான ஒரு ஸ்லோகம். இதை முடித்தோம். அதுக்கப்புறம் இன்னும் கையில் அர்த்தரேக்கன்னு இருக்கும், அது இன்னொரு பிரகடனத்தை சொல்ல போகிறார் அப்படின்னு. அதோடு கூடினதான அந்த ஸ்வரூபம். இப்படி இதை பார்த்தோம். இன்னும் ரெண்டு ஸ்லோகங்கள் இருக்குது இதுக்கு மேலே. இதை அர்ப்பணம் பண்ணியாச்சு ஸ்லோகத்தை, இதுக்கு மேலே என்ன காப்பாற்றுங்கோ அப்படின்னு ஒரு பிரார்த்தனை. அதுக்கப்புறம் இந்த ஸ்லோகங்கள்லாம் முடிஞ்சதுன்னு சொல்கிறதுக்காக மங்களமாக ஒரு ஸ்லோகம். இப்படி ரெண்டு ஸ்லோகங்களோடு முடிகிறது. இதை நாளைக்கு முடிச்சு விட்டு நாளைக்கு